திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். அடுத்து 14வது திருப்பாடல். பரம ரகசியத்தை பாழான வாயால் இரவு பகல் எந்நேரம் இன்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ? கோழை மடநெஞ்சே மால் பூப்பிட்டும் காணா பொருள். அவன் எவ்வளவு மேலானவன், எப்படி மேலானவன் அவன்! மால் பூப்பிட்டும் காணா பொருள். திருமகனானவன் நித்தனும் பூஜை செய்வார், 1000 தாமரை மலர்களை வைத்து பூஜனை செய்வார். பூஜனை செய்வதிலே புஷ்பத்திலே தாமரை உயர்ந்ததென்றும் பத்திரத்திலே வில்வம் உயர்ந்ததென்றும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அந்த தாமரை மலர் குறைந்தும் கூட தன்னோட குறைந்த போது தன்னுடைய கண்ணையே இழந்து பூஜனை செய்தார். அப்பேற்பட்டவனுக்கு எந்த திருவடி திருவடிக்கு அர்ச்சனை செய்தாரோ அந்த திருவடியே ஒழித்தது. அப்பேற்பட்ட மேலுக்கு மேலானவனை நீ ஏதோ உறக்க பாடினால் வந்து விடுவாரோ? அழகாக சொல்லி காட்டுறான். நீ எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருந்தாலும் உறக்க பாடினாலும் வந்து விடுவாரோ என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறான். என்ன பொருள்? மனம் பற்றி பொருள் உணர்ந்து ஓதுவோருக்கே முதல்வன் வெளிப்படுவான் என்ற கருத்தை இன்னும் வலியுறுத்துகிறார். அது எப்படி சொல்லி காட்டுகிறார்? பரம ரகசியத்தை, பரம ரகசியம். இந்த பரம ரகசியம் என்ற சொல்லுக்கு ரகசியம் என்றார் பர என்ற சொல் மேலான பரசிவன் பரவதம் என்றெல்லாம் வருகிறது அல்லவா, பரஞானம் என்று வரும். பர என்றார் மேலான. ரகசியம் என்ற ஒரு சொல்லுக்கு உண்மை என்று பொருள். ஆனால் உண்மையை ரகசியம் என்று சொன்னால் சொல்லுதல் கூடாது. ஒருவர் அறியாத ஒரு உண்மையை நாம் சொல்வதற்கு பேர் ரகசியம் என்று பேர். ஒருவர் அறியாத ஒரு உண்மையை தெரியாத ஒருவருக்கு சொல்வதற்கு பேர் உண்மை பேர். 5, 3, 8 என்று சொல்வது அது ரகசியம் அல்ல, அது உண்மை. ஆனால் அதே நேரத்திலே ஒருவருக்கு தெரியாதது, நமக்கு வாயிலே கீழ்த்தாடை மட்டும் அசையும் மேல்தாடை அசையாது, முதலைக்கு மட்டும் 2 தாடையும் அசையும், அப்படியா? இது தெரியாதது, இது ரகசியம். ஏன்னா ரகசியம் என்றால் சீக்ரெட் என்ற பொருளிலே எடுத்துக்கொள்ளக் கூடாது. எனவே இந்த இடத்திலே ரகசியம் என்பது உண்மை. எனவே பர ரகசியம் என்றால் மேலாகிய உண்மை பொருளாகி சிவத்தை குறிக்கும். அதைத்தான் பரம ரகசியத்தை, மேலான அந்த சிவத்தை பாழானவாயா இரவு பகல் எந்நேரம் இன்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ கோழை மடநெஞ்சே. ஆசிரியன் அருள் ஒன்றே மூலப்பொருளை காட்டும் என உணர்த்தியும் உணராத மடநெஞ்சமே. ஆகாசிரி காட்டுகிறார் பாருங்க, கூப்பிட்டு காணுமோ கோழை மடநெஞ்சமே. ஆசிரியன் அருளால்தான் முதற் பொருளை காண முடியும் என உணர்த்தியும் நீ இன்னும் தெரியவில்லையே என்ன சொல்லி காட்டுகிறார்? பாழான வாயால் இரவு பகல் எந்நேரம் என்று உன்னுடைய வாயினால் இரவு பகலும் விடாது குரல் நெறிய. குரல் நெறிய என்றால் நீ உரத்த குரலிலே உன் குரல் தொடுமாறு நீ கூப்பிட்டும் எப்படி கூப்பிட்டும் காணுமோ, நீ காண முடியுமோ? நீ இரவு பகல் விடாது உரத்த குரலிலே உன் குரல் பங்கப்பட அங்கே அழைத்தாலும் அவன் வருவானோ என்று இங்கே அழகாக இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். அப்போ இதில் என்ன பொருள் என சொன்னால், இறைவனானவன் எப்படிப்பட்டவன் என சொன்னேன் என்றால் அவனை பாஷஞானம் காட்டாது. நீ உறக்க பாடுவதும் குரல் நெறிய கூப்பிட ஓதுவதும் அவைகளெல்லாம் பாஷஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாஷிஞானத்திலிருந்து பசிஞானத்திற்கு நீர் போகணும் குருவினுடைய சகாயத்தினாலே. ஆகையினாலே பசிஞானத்திலிருந்து படிமுறையாக ஏறி அந்த பரஞானத்தை வைத்துத்தான் நீ காண முடியும். எனவே மற்ற நேரங்களில் நீ இதை காண முடியாது என்பதை அழகாக சொல்லிக்காட்டு. இதனுடைய பொருள் என்ன? நூல்கள் நாம் ஓதுகின்ற இவைகளெல்லாம் சுத்தமாயிலே வந்தது. அந்த சுத்தமாயை தோன்றிய அந்த நூல்களை வைத்து அவனை பிடிக்கலாம் என சொன்னால் அவன் மாயைக்குள் அகப்பட்டு விட்டான் என்று வரும். சந்திரப்பன் நிராகரணத்தில் குற்றமாவிசோச்சாரியார் சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார், மாயா ஒருவன் மாயையில் படான், அவன் எந்த காலத்திலும் மாயையில் விடமாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அன்பு வலையில் படுபவன். ஆகையினாலே நீ அழைக்கின்ற பொழுது எப்படி அழைத்தல் வேண்டும், மனம் கசிந்து அதை அழைத்தல் வேண்டும் என்று இங்கே அழகாக இந்த செய்தியினை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே நமக்கு பரஞானத்தை தருகின்ற நமக்கு அபரஞானமாகைய அந்த பாஷஞானத்தை தருகின்ற நூல்களால் உரத்து அழைத்தால் விடாது பாடினாலும் அவன் அகப்பட மாட்டான். ஏன், அது வந்து அபரஞானத்தை தான் கொடுக்கும். அந்த அபரஞானத்திலிருந்து சிவஞானம் பரிஞானம் பரஞானத்துக்கு வரணும். ஆகினாலே அபரஞானமும் தேவைதான், பரஞானமும் அதிலிருந்து நாம் பெறுதல் வேண்டும். படிமுறையாக இந்த அபரஞானம் என்பது பரஞானத்தை பெறுவதற்கு படிமுறைகள். அது எப்படி சொல்லி காட்டுகிறார், ஞானசம்பந்த பெருமானுக்கு திரு தோணிபுரத்திலே நம்முடைய பெருமான் அழுகின்ற அந்த குழந்தைக்கு அம்மையினுடைய இரு தனத்தில் இருந்து பொன்வெள்ளத்தில் பாலை சுரந்து குழைத்து கொடுனார். ஏன் இருதனம்னு சொன்னான், ஒன்று பரஞானம் மற்றொன்று அபரஞானம். எனவே அபரஞானம் மட்டும் சிவத்தை காட்டாது, அபரஞானத்திலிருந்து சிவஞானத்திற்கு வரணும். ஆகையினாலே தான் இரண்டு இது, சிவமதனை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓமி ஞானம், ஓமை இல்லா கலை ஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். எனவே அபரஞானத்திலிருந்து பரஞானத்திற்கு போகணும். எனவே அபரஞானத்தை தருகின்ற அந்த நூலினால் நான் என்னதான் பொருள் அறியாத குருள் அருள் இல்லாமல் நான் ஓதினாலும் அவன் காணப்பட மாட்டான். ஏனெனில் அவன் மேலுக்கும் மேலானவன், பெருமாளுக்கும் அகப்படாதவனாக இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகிறான். இதிலே அழகாக சொல்லிக்காட்டு குரல் நிறைய கூப்பிட்டு கோடை மடநெஞ்சு, இதில் பாழான வாயான்னு சொல்லி காட்டுறான். அந்த வாய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அடைப்பொழி பாழ், பாழ் என்று சொல்லக்கூடியது பலனற்ற, அந்த வாயினால் பலனற்றதை செய்கிறோம். நான் வாய் திறந்து ஒரு செயலை செய்தால் அதிலே ஒரு பலன் இருத்தல் வேண்டும். இது பலனற்ற ஒரு செயல் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த வாயை குறிப்பிடுகின்ற பொழுது பாழான வாய். எனவே இந்த இடத்திலே பலனற்ற அந்த ஓதுதலை குறித்தது. இந்த பாழானா என்று சொல்லக்கூடியது அது பலனற்றது வீணானது என்ற பொருளிலே திருமூலதேவ நாயனார் திருமந்திரத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி என்பதை உணர்ந்தினர், முத்திக்கு நாயகி என்பதை அறிகிறர், பத்தியை பாலிலே உகுத்த அப்பாவிகள், பத்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள் கத்திய நாய் போல் கதறுகின்றார். எனவே பத்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள், எனவே இங்கே பாலில் என சொல்லக்கூடியது விரயமாக பலனில்லாமல் ஊத்தல் என்ற ஒரு பொருளிலே இங்கே வருகிறது. அடுத்து அருமையான ஒரு செய்தி, 16வது திருப்பாடலில் இந்த பாடல்கள்லாம் உறக்க ஓதுகின்ற பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டது. அபரஞானமாகிய அந்த நூல்கள் ஓதுவதிலே இருந்து பரஞானத்தை பெறணும், அந்த அபரஞானம் மடங்கணும், அதைத்தான் உரையிறந்து என்று சொல்லி காட்டுவார். அபரஞானம் மடங்கி பரஞானம் மேலிட வேண்டும், அதான் சிவத்தை காட்டும். ஆகையினாலே தான் விநாயகப் பெருமானுடைய இரண்டு தந்தங்களிலே அங்கே ஒரு தந்தம் ஒடிந்திருக்கும், மற்றொன்று முழுமையாக இருக்கும். ஒடிந்த தந்தம் அபரஞானம் மடங்கி நிற்கிறது, பரஞானம் முழுமையான அந்த தந்தம் அது பரஞானம். ஆக அபரஞானம் மடங்கி பரஞானம் மேலோகின்ற பொழுது அதுவே சிவத்தை காட்டும், அதைத்தான் நீங்க சொல்லி இந்த கருத்தை உணர்த்துகிறார். அடுத்து 15வது திருப்பாடல், ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குரு அருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தற்கு சித்த சலனமாம் தினம். பல நூல்களை கற்றும் குரு உணர்த்திய வழி இல்லாதவர்களுக்கு மனக்கலக்கமே மிஞ்சும், மனச்சலனமே மிஞ்சும். இந்த குருவினது சரணாயம் அவசியம், அந்த சலனம் அப்பொழுதுதான் தீரும். ஆகையினாலே தான் சனகாதி முனிவர்கள் தங்களுடைய மன சலனத்தை ஈர்க்க குருவாக பெருமானையே விரும்பி வேண்டினர். இந்த இடத்திலே ஒரு கோடி ஆகமங்கள் உணர்ந்து, ஒரு கோடி என சொல்லக்கூடியது அது கோடி என்பது இங்கே எண்ணற்ற என்ற பொருளையே வருகிறது. நம்ம உலகில் பேசுவோம், அந்த கண்ணாடி குழுவே கீழே போட்டான் சுக்கு நூறாக போனதுன்னா, சுக்கு நூறுனா அந்த உடைந்து போன அந்த துண்டு விட எண்ணி நூறு என்று அர்த்தம் கணக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை, பல துகள்களாக. எனவே பல என்ற பொருளிலே சில எண்கள் குறிப்பிடப்படும். அதனால்தான் 100 கோடி பிரம்மர்கள் வந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே என்று அதை குறிப்பிட்டோம். 100 கோடினா 100 கோடி என்று அர்த்தம் அல்ல, எண்ணற்ற பிரம்மர்கள் எண்ணற்ற மார் என்று அந்த பொருளிலே வரும். எனவே 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும், எண்ணற்ற ஆகமங்களை உணர்ந்தாலும் பெருது தவம் சித்தி எல்லாம் பெற்றும், அவர்கள் அட்டமா சித்திகளை அவர்கள் பெற்றாலும் கூட குரு அருளால் வைத்தபடி இருக்க மாட்டாது. அருண்குறவன் அருளை பெற்று அவன் உணர்த்தியவாறு நிற்க பெறாதார்க்கு மாந்தர்க்கு சித்த சலன மாந்திரம் பயன் ஒன்றும் இல்லை இன்றி எப்பொழுதும் அவர்களுக்கு மனக்கலக்கமேயாம் என்று இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் நிரம்ப அழகிய தேசிக திருவையாறு தலபுராணத்தில் நம்முடைய அதிகார நந்தியாகிய பெருந்தேவர் இறைவனிடம் கேட்ட 16 வரங்களிலே ஒன்று, ஓதுநல் உபதேச மெய் உறுதியும். அந்த குரு தனக்கு உபதேசத்தை தான் ஏற்று அதில் உறுதியாக ஒருவன் கடைபிடித்தல் வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என சொன்னால் அது அவனுக்கு மனக்கலக்கத்தையே அங்கே கொடுக்கும். ஆகையினாலே குருவின் உபதேசத்தின்படி ஆணையின்படி அங்கே நிற்கவில்லை என சொன்னால் அவன் அதை நூலை கற்றும் பயனில்லை, தவம் செய்தும் சித்தி பெற்றும் கூட அவருக்கு பயனில்லை என்று இங்கே குருவினது அருளில் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அந்த குருவருள் மட்டுமல்லாது குருவினது ஆணைபடியே நிற்றல் வேண்டும். குருவினது ஆணைபடி நிற்றல் குருவாக்கிய பரிபாவரணம் என்று சொல்லுவோம். சைவர்களுக்கு உரிய ஒரு இலக்கணத்தை ஒன்று குருவாக்கிய பரிபாவரணம். ஆகையினாலேத்தான் கமல ஞான பிரகாச சுவாமிகள், நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கைவிளக்கு ஏந்தி வருகின்ற பொழுது நிற்க என்று சுட்டிய இடத்தில் அப்படியே நின்றார். எதற்காக நின்றார்? இந்த சம்பவம் எதற்காக நமக்கு காட்டப்படுகிறது? இறைவன் நமக்கு உண்மை உணர்த்துகிறார், குருவாக்கிய பரிபாவரணம் என்பதை இங்கே காட்டுகிறார். ஆகையினாலே குருவின் வாக்கியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதிலே யாரெல்லாம் நரகத்திலே சேருவார் என்று எவ்வளவு கடுமையான ஒரு சொல் பொள்ளாட்சி அங்கே வருகிறது. விவேக சிந்தாமணியில் யாரெல்லாம் அங்கே நரகத்திலே சேருவார்கள் என்றால், அவர்களிலே ஒருவர் குருவினது ஆணையை மறந்தவர்கள், குருவாக்கிய பரிபாலனம் செய்யாதவர்கள். விவேக சிந்தாமணி சொல்லி காட்டுகிறார், தந்தையுரை தட்டினவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்த ஒரு தேசிகன் ஆணையை மறந்தோன். குருவாக்கிய பரிபாலனத்தை எப்படி சொன்னார் பத்திரா, அந்த ஒரு தேசிகன் தன் ஆணையை மறந்தோன் சந்தமுரு வேத நெறி தாண்டியவர் நால்வர் செந்தழலின் வாயினிடை சேர்வது மெய்கண்டீர். ஆகையினாலே குருவாக்கிய பரிபாலனம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் கற்றும் எத்தனை சித்திகளை பெற்றாலும் அது நமக்கு துணை செய்வதில்லை என்று அங்கே அழகாக சுட்டி காட்டுவிட்டார். அடுத்து 16வது திருப்பாடல் அருமையான ஒரு திருப்பாடல், அதாவது அன்பு மிக உண்டாய் அதிலே விவேகம் உண்டாய் துன்ப வினையினை துடைப்பது உண்டாய் இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய் ஓடி வரும் காரணக்கு உண்மை வை. அருமையான ஒரு பாடல். அதாவது குருவானவர் மாணாக்கருக்கு போதனை செய்து தரியற்றுகிறார். அப்ப எல்லாருக்கும் சொல்லணும் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், வேதத்திற்கு மறை என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல பொருட்கள் மறைந்திருக்கிறது என்ற ஒரு பொருளையும் வரும். இன்னும் சிலர்களுக்கு மறை என்பதற்கு கீழ்மைப்பட்டவர்களுக்கு அதை மறை, ஏனெனில் அதை கொச்சைப்படுத்துவார்கள். குருகீதை என்று ஒன்று இருக்கிறது. சிவபெருமான் அம்மைக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்த நூல் குருகீதை. தமிழிலே இருக்கிறது. அந்த குருகீதையிலே ஒன்று ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். வேதம் அஞ்சுகிறது. எதற்கு அஞ்சுகிறதாம்? தன்னை தகுதியற்றோர் கையாண்டு சிதைத்து விடுவர் என்று வேதம் அஞ்சுகிறது ஒரு வாக்கியம். ஆகையினாலே பக்குவமுடையவர்களுக்குத்தான் ஞானங்களை நாம் கூடுதல் வேண்டும். இங்கே முக்திரையிலே செலுத்த தலைப்படுகின்ற குருவானவர் யாருக்கு சாஸ்திர உபதேசம் செய்வார்? அதை கேட்பதற்குரிய அதிகாரி யார்? எப்பவுமே ஒரு நூல் செல்லுகின்ற பொழுது கேட்பதற்கு அதிகாரி யார் என்று சொல்லணும். இதெல்லாம் தற்சிறப்பு பாயிரத்தில் வரும். இந்த நூலினை கேட்கின்ற அதிகாரிகள் யார்? தொல்லை இரும்பிற விசோடும் தலை நீக்கி என்ற அந்த சிறப்பு பாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த நூலை கேட்கும் அதிகாரிகள் முத்திக்காமிகள் என்று சொல்லி காட்டுவார். அந்த எட்டு இலக்கணத்திலே ஒன்று நூல் கேட்கும் அதிகாரி. இதே போலத்தான் இந்த இடத்திலே யார் அதிகாரின்னு சொல்லி காட்டுகிறார். அன்பு உண்டாய் இறைவன் மாட்டு முருகியலும் அன்பை உடையவர்களும் அதிலே விவேகம் உண்டாய். அந்த அன்புடனே பிறப்பு இறப்பு துன்பம் என்று உணர்ந்த அந்த உணர்வினை உடையவரும் விவேகம் உண்டாய் துன்ப வினையை துடைப்பதுண்டாய். அந்த பிறவி துன்பத்திற்கு ஏற்றதாக இருக்கின்ற வினையை நீக்கிக் கொள்வதற்கு முயற்சியை உடையவனும் இருந்தால் இன்பம் தரும் பரிபூரணத்திற்கே தாகம் உண்டாய். இப்படி பிறவியை வெறுத்து அந்த பிறவி துன்பத்திற்கு அஞ்சுபவன் இறைவனை நாடுவான். எப்படி? இன்பம் தரும் பூரணத்திற்கே தாகம் உண்டா. இன்பம் தரும் பிறவி துன்பத்தில் இருந்து மீட்டு வற்றாத அந்த முக்தி இன்பத்தை தரும் பூரணத்திற்கு தாகம் உண்டாய். இந்த தாகம் உண்டா என்றால் என்ன பொருள் என்றால், தாகம் உள்ளவன் தான் நீரை நாடுவான். தரையில் தீப்பிடித்தவன் தான் அங்கே ஒரு குளத்தை நாடுவான். எனவே தாகம் உண்டானவன் தான் நீரை நாடுவதைப் போல முத்தியிலே வேட்கை உள்ளவனுக்கு தான் இந்த உண்மையை உணர்த்துதல் வேண்டும். அதான் தாகம் உண்டால் ஓடி வரும் காரணருக்கு உண்மை வை. எனவே அந்த முத்தியின் நன்மை வேட்கையை உடைய அவர் தன்னை வந்தடையும் அந்த தீவிர நிலை உடையவர்களுக்கே அருளாசிரியர் உண்மை ஞானத்தை உணர்த்துதல் உலகாகும் என்று குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே தான் இந்த முக்தி நாட்ட உடையவர்கள் முத்திக்காமிகளுக்குத்தான் இந்த ஞான நூலினை கொடுத்தல் வேண்டும் என்பதை இந்த நூலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதையெல்லாம் நம்முடைய சிவபிரகாசத்திலே செய்து சொல்லப்படுகிறது. சாமுசித்தர் வைணிகர் பிராகிருதர். இதை சாமுசித்தர்கள் என சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமியிலே பூர்வ ஜென்மத்திலே சரியேக்கிரிய யோகத்திலே பயின்று முதிர்ச்சி பெற்று அந்த ஞானத்தோடவே பிறவிலே வந்து பிறப்பார்கள். அவர்களுக்கு ஞானமும் தேவையில்லை. பிராகிருதர்கள் என சொல்லக்கூடியவர்கள் மானிட வடிவம் இருப்பார்கள். அவர்கள் பிறப்பு இறப்பு என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையின்றி, பாவ புண்ணியம் என்பதில் நம்பிக்கையின்றி, அவர்கள் சொர்க்கம் நரகம் என்பதில் நம்பிக்கையின்றி, அவர்கள் மிருகங்களைப் போல உண்டி உறங்கி சுகித்திருப்பதை விரும்புவர். இந்த பிராகிருதர்களுக்கு ஞான நூல் கொடுக்க கூடாது. மத்தியிலே வரக்கூடிய வைணிகர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பிறப்பு இறப்பு உண்மையை உணர்ந்து அங்கே நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் இவைகளையெல்லாம் உணர்ந்து அந்த பிறவி துன்பத்தில் இருந்து மீள்வதற்கு முத்தியிலே முத்தியினை விரும்புகின்ற அந்த வைணிகர்களுக்குத்தான் ஞான நூல் என்று சிவபிரகாசத்தில் உணர்த்தப்பட்டது. அதைத்தான் இங்கே நம்முடைய குருமூர்த்திகளும் அழகாக இந்த செய்தியை நமக்கு உறுத்தி காட்டுகிறார். அடுத்து 17வது திருப்பாடல் அண்மையான ஒரு பாடல். உருவை அறுவை ஒளியை வெளியை இருளை சிவம் என்று இராதே மருளை பிரித்து அறிவில் கண்டதனை விண்ணமறையெங்கும் செறிந்தவள் தானே சிவம். இந்த இடத்திலே உரு என்பது தூல ரூபமாக இருக்கின்ற மண்முதல் நாதமீராக உள்ள பிரகிருதி மாயை குறிக்கிறது. அது என்று சொல்லக்கூடியது அசுத்தமாய காரியமாய் இருக்கின்ற சூக்ம ரூப தத்துவங்களை இங்கே உணர்த்துகிறது. ஒளி என்பது இங்கே தூய்மை, வெளி என்பது வியாபகத்தன்மையை உணர்த்தும், மருள் என்பதே மலம் என்பதை உணர்த்தும். இதை பொருளாக வைத்துத்தான் இந்த திருப்பாடலுக்கு பொருள் சொல்லுதல் வேண்டும். இந்த பொருள் இந்த திருப்பாடலுக்குள்ள பொழிப்பறையை அப்படியே நான் படிக்கிறேன். பிரகிருதி மாயா காரியங்களாகிய தூரரூப தத்துவங்களையும் அசுத்தமாயா காரியங்களாகிய சூக்ம ரூப தத்துவங்களையும் சுத்தமாயா காரியங்களாகிய பரரூப தத்துவங்களையும் நால்வகை வாக்குகளாகிய சப்த பிரபஞ்சங்களையும் அவற்றின் வேறாய் அவற்றிற்கு வியாபகமாகிய உயிரினையும் அவ்வுயிரை மறைத்து நிற்கும் மரத்தினையும் இன்பப் பொருளாக உணர்ந்து மயக்கத்தினை செய்யும் அந்த மாயா காரியங்கள் சடமாதலின் அவைகளிலிருந்து தன்னை வேறு என்று அறிந்து நீங்கி அறிவு வடிவமாக தற்சொரூபத்தை அறிந்த தன்னை எவ்விடத்தும் விட்டு நீங்காது பொருந்திய பொருள்தானே இன்பப் பொருள் என்று உணரப்பாற்று என்று இதற்கு விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியத ஒரு உண்மை கருத்து கருத்து பிண்டம் என்னவென்று சொன்னால், இந்த உயிரானது பாசத்தோடு கூடி பாசமாகவே இருக்கிறது. அதுக்கு பேர் வேற்று இயல்புன்னு பேர். ஆனால் உண்மையிலேயே அது தன்னியல்பு இருக்க வேண்டும். அந்த உயிருக்கு உள்ள தன் இயல்பு எது? உயிர் சிவத்தோடு நிற்க வேண்டியது. எனவே உயிர் வேற்று இயல்பாக பாசத்தோடு கூடி இருப்பதை பிரித்து அந்த குருமூர்த்தியானவர் உணர்த்தி அந்த உயிர் இருக்க வேண்டிய தன் இயல்பாகிய சிவத்தோடு அந்த உயிரை நிற்க வைப்பது குருவே. இதுதான் இந்த திருப்பாடலினுடைய ஒரு பொருளாகும். இது சிவஞான போதத்தினுடைய எட்டாம் சூத்திரத்தினுடைய ஒரு கருத்து அப்படியே இங்கே பிரதிபலிக்கிறது. குருதான் இந்த ஆன்மாக்களை பாசக்கூட்டத்தில் இருந்து பிரித்து சிவத்தோடு பிடிக்கிறான். ஐம்புரர் வேடன் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினர் வளர்த்தவிட்டு அந்நியமின்மையில் அறங்கடல் செடுமே என்று அந்த திருப்பாடலில் சொல்லி காட்டப்படுகிறார். இதற்கு அழகாக பொழிப்புரை தருவதைப் போல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள், மன்னவர்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடு தானாக்கி வேணுமா போல துண்ணிய ஐம்புலர் வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை மண்ணுயிர் மண்ணும் மருள் மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். ஆகையினாலே இந்த குருவாகிய அந்த ஞானாசிரியனானவர் உயிர்களை வேற்றியல்பில் இருந்து பிரித்து தன்னியல்பாகிய அந்த சிவத்தோடு இந்த உயிர்களை பிணித்து வைக்கின்றான் என்று இங்கே அழகாக இங்கே இந்த நூலிலே சொல்லப்படுகிறது. அடுத்து 18வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த 18வது திருப்பாடல் சிவத்தை அடைவதற்கு என்ன படிமுறைகள் என்ன வழிமுறைகள் என்பதை லேசாக நமக்கு அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அகமாதி கண்ட அறிவால் எங்கும் சுகமாகி இன்ப சுகமாய் சுகாதீதத்து ஆனந்த வெள்ள மதுவாய் சுகத்தை அகன்று தான் அந்தம் ஆதி இராதான். இது என்ன பொருளினை உணர்த்துகிறது என சொன்னால், மனம் முதலிய கருவிகள் தனக்கு வேறானது என்பதை உணர்ந்து இந்த கருவி காரணங்களால் அறியப்படுகின்ற அந்த சுட்டு உணர்வில் இருந்து நீங்கி முதல்வனை நாம் தலைப்பட்டு அந்த சுகப்பரவையை பெற்று பரமானந்தத்தோடு கூடியிருக்க வேண்டும் என்று இந்த பாடல் அழகாக இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. இது எப்படி என சொன்னால், மனம் முதலிய கருவிகளை தன்னில் வேறாய சடம் என்று அறிந்த அறிவே தானாகி அதனால் சுட்டு உணர்வு நீங்கப்பட்டு பின் வியாபகமாய் அறியும் முதல்வின் அறிவினை தலைப்பட்டு இப்படி படிப்படியாக வருவாங்க. பின் அவன் அறிவின் தன்னே தோன்றும் சுக பிரபையை பெற்று பின் அதற்கு மேலாக சிவபெற்றின்கண் தோன்றும் பரமானந்த வெள்ளத்தினை கூடி பின் அதன் கண் தன்னை மறந்து அழிந்தினவனே முதலும் முடிவும் அறியவாறாத பரிபூரண இன்பத்தை எய்தினோன் ஆவான். எனவே அந்த அந்தமில் பேரின்பத்தை எய்துபவன் எப்படி பரிமுறையிலே வருகிறான் என்பதை இதிலே அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. 19வது திருப்பாடல் முத்தியின் இயல்பு, இந்த முத்தியிலே இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இறைவனோடு இருக்கிறது என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் தேனில் ரதம் கந்தமலர் போது வான் கால் ஒளி கண் சந்ததமும் அத்துவிதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை. அருமையான செய்தி, அத்துவிதம் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியில் நிற்கும் முறையது. அத்துவிதம், அத்துவிதம் என்பது பொருளால் வேறாகவும் கலப்பால் ஒன்றாகவும் இருப்பது. இந்த ஆன்மா முத்தி நிலையிலே எப்படி இருக்கும்? இந்தனத்தில் அங்கி விரையில் தீ, முன்னர் விளங்காது பின்னர் ஆன்மாவின் மாட்டு இறைவன் அங்கே விளங்கி தோன்றுவான். எரியுரு நீர், வெந்நீரிலே சூடு, ஆன்மாவினுடைய அதாவது அந்த சூடானது தண்ணீருக்குள்ளே அடங்கி இருத்தல். இதே போல ஆன்மாவினுடைய அறிவீச்சை செயல்கள் சிவனது அறிவீச்சை செயல்களோடு அங்கே அடங்கி இருத்தல். தேனில் ரதம், தேனில் தித்திப்பு, சிவன் இத்தன்மையை இன்பப் பொருள் என்று எடுத்துரைக்க முடியாத இன்பபோகம் விளைதல். தேனில் ரதம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த முத்தி நிலையிலே அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்றே சொல்ல முடியாது. தேனுக்குள் இனிப்பு கருப்போ சிவப்போ இல்லையா, அழகாக திருமந்திரத்திலே மிகைப்பாடலில் வருகிறது. ஒரு இனிப்பு என்பதை சொல்ல முடியாத அனுபவத்திற்கு தான் காணும். எனவே தேனில் ரதம் போல சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அடுத்து கந்தம் மலர், மலரிலே மனம் எப்படி பொருந்தி அது பொலிவு புதிது புதிதாக பொதிகிறதோ அதே போல அந்த முத்தி இன்பமானது மேலும் பேரும் புதிதாக பிறக்கும். வான் கால், அந்த வானத்திலே காற்றானது, அந்த வானம் என்ன செய்கிறது? காற்றை தன்பால் அங்கே அடக்கி இருப்பதை போல இந்த ஆன்மா சிவத்தோடு அங்கே அடங்கி நிற்கும். கண் ஒளி, இதான் ரொம்ப முக்கியம். கண் கதிரொளி எதை பெறுகிறது? கதிரொளி உபகாரத்தால் கண் காண்பதை போல முத்தியில் ஆன்மாவுக்கு சிவத்தினது உபகாரம் இன்றி அமையாதது. எனவே முத்தி நிலையிலும் சிவத்தினது உபகாரம் அங்கே அவசியம் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனானவன் அந்த முத்தி நிலையிலே அவனும் உடனிருந்து உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஆக இறைவனும் உயிரும் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இரண்டும் சேர்ந்தே இருக்கிறது. இதை வேறு மொழியிலே சொல்ல வேண்டும் என சொன்னால், கேவல நிலையானாலும் சரி சகல நிலையானாலும் சரி சுத்த நிலையிலும் உயிரை விட்டு சிவம் பிரிவதில்லை. இதை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமி சுக்கநாதர் என்பாலே சொல்லி காட்டுகிறார். உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றில்லை ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை நீ. அந்த உயிரை விட்டு சிவம் பிரிவது இல்லை. பொன்னை விட பூந்தேன் அலருடையாய் பொங்கும் மதுராபுரியில் வேந்தே பிரியாவிடை. ஆகையினாலே இறைவனான் உயிர்களை விட்டு முத்தி நிலையிலும் பிரியாது உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்து 20வது திருப்பாடல் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் வேறாக நின்ற இடம் சொல்லி மாறா இருளாய பாவனை அற்று எங்குமாய் நின்ற பொருளே கான் நீயே புனர். இந்த இடத்திலே 36 தத்துவங்களையும் ஆணவ மலத்தையும் நீங்கி ஆன்மா தனியாக நின்ற இடத்தில் என்னதென்று அதை எப்படி சொல்ல வேண்டுமானால், அது எவ்விடத்தும் நிறைந்து நின்ற வியாபக பொருளையாக சிவமேயாம், அதனை நீங்கதில் இல்லாத வெறும் பாடு என்று கருதிவிட்டு கருவிகளோடும் கூடாது கருவிகளை விட்டு நீ மாத்திரம் சென்று பற்றுவாயாக என்று சொல்ல கட்டப்படுகிறது. இதனுடைய ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், 36 தத்துவங்களும் இந்த ஆன்மாவிலிருந்து நீங்கிய வழி, அந்த ஆணவமலம் என கண்டு அதையும் கழித்து மேலே ஒரு பொருள் ஒன்றும் தோன்றாமல் அப்பொழுது சூன்யம் போல பாழ் போல் ஒன்று தெரியும். நீ அதை பாழ் என்று நினைத்து விட்டு விடாதே. அந்த பால் போல் தோன்றும் அதுதானே சிவம் என்று நீ அதை அணிந்து அறிந்து கொள் என்று நமக்கு இதை அழகாக இங்கே சொல்லிக் காட்டுகிறார். எனவே தத்துவங்களை நீங்கி மேலான பொருளாக சிவத்தை கண்டு நீ அணைதல் வேண்டும் என்று இங்கே அழகாக இதை நமக்கு சொல்லிக் காட்டுகிறார். இந்த செய்தி அப்படியே கண்ணப்ப நாயனார் புராணத்திலே, கண்ணப்ப நாயனார் அந்த படிமுறைகளை ஏறி செல்லுகின்ற பொழுது தத்துவங்கள் எல்லாம் கடந்து சோபான முறையிலே சிவத்தை அணைபவர் போல் இருந்தார் என்று சொல்லி காட்டுகிறார் சேக்கலார் பெருமான். பெரு தத்துவங்கள் என்னும் சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை அணைபவர் போல. எனவே இந்த ஆன்மாவானது தத்துவங்கள் நீங்க வழியிலே அங்கு ஒரு பால் போன்று தோன்றுகின்ற அதை சிவம் என கொண்டு அதனை பற்றி அதை அடைய வேண்டும் என்று தர்மையான இந்த செய்தியிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டமலம். வான்வளம் சுரந்து வேக மன்னவன் செங்கோல் வாழ்க, நான் மறை அவர்கள் வேள்வி நன்னறி வடாது செய்க, நூல் முறை உணர்ந்த கல்வி நுண்ணறி உடையோர் வாழ்க, மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம், மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம், மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.